ගරු ෂම්මුගන් කුවදාසන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් ලැබෙනවා.
ஆண்மிகு அவைத்தலைவி அவர்களே, 2021 பதினோராம் கொண்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணையக சட்டத்தை திருத்துவது பற்றிய எனது கருத்துக்களை இந்த அவையிலே எடுத்துரைக்க விளைகின்றேன். 2021 பதினோராம் கொண்ட சட்டத்தின் கீழ் கொழும்பு துறைமுக நகரமானது ஒரு தனித்துவமான அதிகார மண்டலமாக உருவாக்கப்பட்டது. இது 100% வெளிநாட்டு உரிமை மற்றும் 16 வெளிநாட்டு நாணயங்களில் வணிகம் செய்யும் உரிமையையும் வழங்கியது. 2025 நவம்பரில் அரசிதழில் வெளியிடப்பட்டு 2025 டிசம்பரில் இந்த நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட துறைமுக நகர பொருளாதார ஆணைய திருத்த சட்ட 42 ஆனது கொழும்பு துறைமுக சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்குள் வணிகம், முதலீடு மற்றும் நிர்வாகத்தை மேலும் எளிதாக்கும் வகையில் 2021 ஆண்டின் 11 கொண்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய சட்டத்தை புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்டது. இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தத்துக்கான 2025 ஆண்டின் பரந்துபட்ட முயற்சிகளுடன் இணைந்து நெறிப்படுத்தப்பட்ட விதிமுறைகள், ஊக்கத்தொகைகள் மற்றும் ஒற்றைச்சாளர ஒப்புதல்களுடன் உலகளாவிய நிதி மற்றும் வணிக மையமாக கொழும்பு துறைமுக நகர சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் பங்கை மேம்படுத்துகின்றது. 2025 ஆண்டின் 41 கொண்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலமானது இலங்கையின் பொருளாதார பாதையை மறுசீரமைக்க முனையும் ஒரு முதன்மையான மைற்கல்லாக காணப்படுகின்றது. இந்த திருத்தத்தின் முதன்மை நோக்கம் யாதெனில், துறைமுக நகரத்தை ஒரு கட்டுப்பாடற்ற தன்னாட்சி வலயம் என்ற நிலையிலிருந்து மூலோபாய ஒழுங்குமுறை ஒருங்கிணைப்பு கொண்ட ஒரு வலயத்துக்குள் மாற்றுவதாகும். 2025 ஆண்டின் 41 கொண்ட திருத்த சட்டமானது 4 முதன்மையான கூறுகளை அறிமுகப்படுத்துகின்றது. முதலாவதாக மத்திய வங்கியின் மேற்பார்வை, அதாவது பன்னாட்டு வைப்பக தரநிலைகளுக்கு இணங்க கரை கடந்த வங்கித் தொழிலை ஒழுங்குபடுத்தும் மற்றும் மேற்பார்வையிடும் அதிகாரம் இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்கப்படுகின்றது. இரண்டாவதாக நிதியொழுக்கம், அதாவது துறைமுக நகர ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த முழுமையான வருமான வரி விலக்கு நீக்கப்பட்டு இப்பொழுது பணிபுரியும் ஊழியர்களுக்கு புதிய சட்டப்பிரிவு நடைமுறைக்கு வந்ததிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு வரி விலக்கு நீடிக்கும். எனினும் திருத்த நடைமுறைக்கு வந்த பின்னர் பணிக்கமர்த்தப்படும் ஊழியர்கள் உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழ் வரி செலுத்த கடமைப்பட்டவர் ஆவர். மூன்றாவதாக நிதி ஒருங்கிணைப்பு, அதாவது ஆணைக்குழுவின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு இருந்த நாணய மாற்றங்கள் இனிமேல் 2017 ஆண்டின் 12 கொண்ட வெளிநாட்டு நாணய மாற்று சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படும். நான்காவதாக பிஎஸ்ஐ செயல்திறன் கண்காணிப்பு, அதாவது மூலோபாய முதன்மை வாய்ந்த வணிகங்களுக்கு பரிச்சலுகைகள் இப்பொழுது நிதியமைச்சின் தொழில்நுட்ப பகுப்பாய்வின் பின்னரே வழங்கப்படும். 2025 ஆண்டின் 1 கொண்ட மத்திய வங்கியின் ஒழுங்குமுறைப்படி முதலீட்டு அளவு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தின் அடிப்படையில் வரிவிலக்கு காலம் முடிவு செய்யப்படும். மேலும் திருத்த சட்டப்பிரிவு 52C படி துறைமுக நகரத்தில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பணியாளரும் வருமான வரி செலுத்த சட்டத்தின் கீழ் வரியறிக்கைகளை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது வரிச்சலுகைகளால் ஏற்படும் வருவாய் இழப்பை அரசு கண்காணிக்கவும் சீரமைக்கவும் உதவும். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, 2021 ஆண்டின் முதன்மை சட்டத்திற்கும் 2025 ஆண்டின் திருத்த சட்டத்திற்கும் இடையிலான மாற்றத்தை நாம் பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டும். 2021 ஆண்டின் 11 கொண்ட கொழும்பு நகர துறைமுக பொருளாதார ஆணைய சட்டமானது துறைமுக நகரத்தை ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பாக கருதியது. இது வணிக வசதிக்காக உள்நாட்டு சட்டங்களிலிருந்து பெருமளவு விலக்கப்பட்டிருந்தது. இதன் விளைவாக இத்தகைய ஒரு கட்டமைப்பு நிழல் வாங்கி அபாயங்களை உருவாக்கியது. 2025 ஆண்டின் 11 கொண்ட கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய திருத்த சட்டமானது இந்த வலயத்தை இலங்கையின் தேசிய பொருளாதார நோக்குகளுடன் இணைக்குமாக மாற்றுகின்றது. 2021 ஆண்டின் சட்டத்தின் கீழ் 25 முதல் 40 ஆண்டுகள் வரை வழங்கப்பட்டிருந்த வரிவிலக்கு நீக்கப்பட்டு 25 ஆண்டின் புதிய திருத்த சட்டத்தின் கீழ் மேலெல்லையாக 15 ஆண்டுகள் குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025 ஆண்டு திருத்த சட்டத்தின் 42A பிரிவின் கீழ் கரை கடந்த வங்கிகளுக்கு உத்தரவுகளையும் வழிகாட்டல்களையும் வழங்க மத்திய வங்கிக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டல்கள் வைப்பக மேற்பார்வை குழு மற்றும் நிதி உறுதித்தன்மை வாரியம் முதலிய உலகளாவிய நிறுவனங்களின் கொள்கைகளுக்கு இணங்க இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரிவு 42B கீழ் மத்திய வங்கியால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச மூலதன தேவைகள் மற்றும் போதிய அளவு மூலதன வங்கிகள் பேண வேண்டும். இதன் மூலம் துறைநகரம் ஒரு நிழல் வங்கி மையமாக மாறுவது தடுக்கப்பட்டு வெளிப்படையான நிதி வலயமாக மாற்றப்படுகிறது. வங்கி உரிமைகள் நீக்கம் செய்யும் அதிகாரம் ஆணைக்குழுவிலிருந்து நீக்கப்பட்டு மத்திய வங்கியின் பரிந்துரையின் பேரில் நிதியமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு துறைமுக நகரம் ஒரு நாட்டுக்குள் ஒரு நாடு அல்ல, மாறாக உலகளாவிய மூலதனத்தின் மூலதனத்திற்கான ஒரு பாதுகாப்பான நுழைவாயில் என்பதை எடுத்து காட்டுகின்றது. எவ்வாறாயினும் இதில் உள்ள விமர்சனங்கள் குறித்தும் நாம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். 2021 மூலச்சட்டம் தேசிய இறையாண்மைக்கு அறைகூவல் விடுப்பதாகவும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னப்பளவு இல்லாத அதிகாரங்களை வழங்குவதாகவும் உயர்நீதிமன்றத்தாலும் குடிசார் அமைப்புகளாலும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. மேலும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை ஓரம் கட்டுவதாகவும் பொது பொறுப்பு கூறல் அற்றதாகவும் கருதப்பட்டது. அதேபோல் 2025 திருத்தச் சட்டம் மூலம் சில விமர்சனங்களை எதிர்கொள்கின்றது. முதலீட்டுச் சலுகைகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த மாற்றங்கள் முதலீட்டாளர்களுக்கு சாதகம் குறைந்தவை என ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக அபிவிருத்தி பற்றிய மாநாடு அண்டாட் போன்ற பன்னாட்டு அமைப்புகள் வகைப்படுத்தியுள்ளன. புதிய ஊழியர்களுக்கு வரி விதிப்பு மற்றும் வரி விலக்குகள் காலத்தை குறைப்பதானது ஒரு முதன்மையான பொருளாதார முதன்மையான பொருளாதார மீட்பு காலத்தில் முதலீட்டாளர்களின் தன் நம்பிக்கையை பாதிக்கலாம் என்ற அச்சம் உள்ளது. மாண்புமிகு அவைத்தலைவி அவர்களே, இதற்கான தீர்வு என்ன? நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் வரிச்சலுகைகள் மிக குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என ஆய்வுகள் கூறுகின்றன. எனவே நிலையான வளர்ச்சிக்கு பின்வரும் பரிந்துரைகளை நான் முன்மொழிகின்றேன். முதலாவதாக, நிதியல்லாத வசதிகளில் கவனம் செலுத்துதல். அதாவது வரிச்சலுகைகளுக்கு பதிலாக முதலீட்டாளர்கள் வணிகத்தை தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிமையாக்குதல். விரைவான பதிவிட விசா வழங்குவதோடு அறிவுசார் சொத்து உரிமை பதிவு மற்றும் ஊழியர் சட்டச்சிக்கலை தீர்ப்பதும் இன்றியமையாததாகும். இரண்டாவதாக, மூலோபாய முதன்மை வாய்ந்த வணிகங்களுக்கான வரிச்சலுகைகளை நிதியமைச்சு ஆய்வு செய்து செய்யும் பொழுது அரசியல் தலையீடுகள் அற்ற வெளிப்படையான தொழில்நுட்ப பகுப்பாய்வாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, உள்நாட்டு பொருளாதாரத்துடன் இணைத்தல். அதாவது துறைமுக நகரத்தின் வெற்றி என்பது அது உள்ளூர் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்து துறைமுக நகர வணிகங்கள் உள்நாட்டு வழங்குநர்களுடன் இணைந்து செயற்படுவதன் மூலமும் தொழில்நுட்பம் மற்றும் அறிவு பரிமாற்றங்களை ஊக்குவிக்க வேண்டும். இறுதியாக, இந்த திருத்தட்டம் மூலம் ஒரு தேவையான திருத்த சிகிச்சை ஆகும். பன்னாட்டு வைப்பக தரநிலைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலமும் தேசிய நிதி சட்டங்களுடன் ஒருங்கிணைப்பதன் மூலமும் இலங்கை ஒரு வரி புகலிடம் அல்ல, மாறாக ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட உலகத்தரம் வாய்ந்த முதலீட்டு தளம் என்பதை உலகிற்கு உரக்க சொல்லுகின்றோம். கொள்கை அடிப்படையிலான நிலைத்தன்மையை பேணி உலகளாவிய நம்பிக்கையை வென்றெடுக்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.